அனைவருக்கும் வணக்கம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற ஒரு அற்புதமான மங்கள திருவாக்கோடு வேதம் அவர்கள் தன்னுடைய முன்னுரையை சொன்னார்கள். ஒவ்வொரு நாளையும் ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக மாற்றுவது நம் கையில் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த நாளாக இதை ஆக்கியதற்கான பெருமை வேதத்துக்கு உண்டு. தன்னுடைய குருஜியினுடைய பிறந்த நாளையும் இலக்கிய விழாவையும் ஒன்றாக சேர்த்து நடத்தக்கூடிய அந்த எண்ணம் அவருக்கு பல்லாண்டுகளாக அவர்கள் பயந்து வருகிறார்கள். இன்றைய தினம் பலமுறை எனக்கு இந்த அழைப்பு வந்திருக்கிறது, ஆனால் இந்த முறை அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு குருவர்களாலே கிட்டியது என்று சொல்வேன். இன்னும் பார்த்தா லஹரி பாபா பார்க்கும்பொழுது அந்த மீசை இல்லைன்னா அப்படியே வேதம் அப்படி ஆயிட்டுருக்காரு. ஐ எம் ஷூர், எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாத பல விஷயம் நடக்குது அப்படி யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் இந்த ஒரு சில விஷயங்கள்ங்கிறதே எடுத்துட்டேன், அதையும் எடிட் பண்ணிட்டேன். எல்லா விஷயங்களையும் நமக்கு தெரியாததான் நடக்குது. இந்த அனுபவத்தை சில நண்பர்கள் பெற்றிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் நம்பிக்கை வைக்கக்கூடிய, நம்பிக்கையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய வயது ஒன்று இருந்தது. ஆனா அனுபவம் முதிர முதிர நாம் எவ்வளவு சிறியவர்கள், the extremely insignificant being that we are என்பது தெரிகிறது. கார்ல் சாகன் என்ற ஒரு அற்புதமான காஸ்மோனட் அவன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறான். அவன் மேலே வந்து பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் பார்க்கிறான், அந்த உலகத்தை பார்க்கிறான். ஃப்ரம் அட் அ டிஸ்டன்ஸ் எவ்ரி திங் இஸ் இன்சிக்னிபிகண்ட். வாழ்க்கையிலே நாம் பாராட்டி கடைபிடிக்கக்கூடிய விஷயம் எதெல்லாம் முக்கியம் என்று தெரிகிறதோ ஒரு காலகட்டத்தில் முக்கியம் எல்லாமே போகுது. நான் கூட ஒரு காலத்தில் வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறது வேண்டி பேசுறது உண்டு. இந்த கூட்டமே நம்ம எழுந்து பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் பேசிய காலங்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது வந்து நான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணி தான் பேசுகிறேன், மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த தயாரிப்பு கிடையாது. காரணம், இந்த வாழ்க்கையினுடைய வளர்ச்சியில் பார்க்கும்பொழுது வேதம் அவருடைய இந்த ஃபேமிலி எல்லா குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தை எல்லாம் கை குழந்தைகள் அப்படியே வேதம் தெரியும். எங்களுடைய மாவட்டக்காரர் என்னுடைய ஒரு மூத்த சகோதரருடைய இடத்தை அவருக்கு எதிர்த்து கொடுத்தார். ஆக வேதம் ஃபேமிலியில வந்து நான் ஒரு விஷயத்துல பங்கெடுத்துக்கிறது ரொம்ப நெஞ்சுக்கு உகந்தது. குரு உடைய ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னார், அவருடைய பல புத்தகங்கள்ல இதை பற்றி எழுதியிருக்கிறார். குரு தேவையா என்று சில பேர் கேட்பார்கள். நாங்களெல்லாம் கூட குருவாக இருந்திருக்கிறோம், ஆனா இந்த குரு வந்து வேற குரு. அவர் பெரிய புத்தகத்துல எழுதியிருக்கார், உபாத்தியாயர் வாத்தியார் குரு. யாரெல்லாம் காசு வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறானோ அவன் குரு பீடமே கிடையாது. இட் வாஸ் அ ஒகேஷன் ஃபார் அஸ், தட்ஸ் ஆல். தட் இஸ் வை வி யூஸ் டு ஹேவ் வெகேஷன் ஆல்சோ ஃப்ரம் திஸ் ஒகேஷன், அண்ட் தட் இஸ் ஆல்சோ பீயிங் பெய்டு வெகேஷன். ஆனா நல்ல குருவை தேட வேண்டும் என்று ஒரு எண்ணம் வர வேண்டும். எல்லாருக்கும் அது அமையிறது இல்லை. எங்கேயோ பெங்கால்ல இருந்த லஹரி பாபா அவர்கள், நார்த்ல இருந்த லஹரி பாபாவுடைய எண்ணம் வேதத்துக்கு எங்கிருந்து கிடைத்தது? பல ஆண்டுகளுக்கு பிறகு ஜெயரதன் நண்பர் வீட்டில் போய் பார்க்கும்பொழுது இந்த உருவமும் அதுவும் ஒத்திருப்பதை எப்படி மனது ஏற்றுக்கொண்டது? நானும் எங்கெல்லாம் போயிருக்கேன், யாரையும் குருவாயத்துக்கு மனசு பக்குவப்படலையே. தி கிரேட் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் வாழ்ந்த 50 ஆண்டுகளில் வந்து 45 ஆண்டுகள் அவர் ஆன்மீக பயிற்சியிலே ஈடுபட்டார். ஐ யூஸ் டு சே ஹி கமிட்டட் ஹிம் ஹிஸ் ஹோல் பாடி அஸ் அ லெபாரட்டரி ஃபார் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த உடல், உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொன்னதுக்கு காரணம் இந்த உடலை வைத்துக் கொண்டு என்ன செய்யணும் தெரியணும். நான் பின்னாடி வரேன் அந்த புத்தகத்தை, அவருடைய புத்தகத்தை பத்தி நான் பேசினேன் ஒரு இடத்துல. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக தான் பெற்ற பயிற்சியை அழுது அழுது காளியிடம் போன்னு வேண்டி கதறுகிறார். அம்மா, உங்ககிட்ட இவ்வளவு நாளா வந்திருக்கிறேன், எனக்கு வந்து தரிசனம் கொடுக்கலன்னா என்னுடைய கழுத்தை வெட்டி கொண்டு நான் இறந்து படுவேன் என்று. அப்படி பெற்ற விஷயத்தை, அப்படி பெற்ற அனுபவத்தை ஒரு காலகட்டத்தில் மறுபடியும் கதறுகிறார். இப்போ கதறுதல் வேற. செல்ஃப் ரியலைசேஷன் என்ற அந்த சுய நிலையையும், நிர்விகல்ப சமாதி வரை போய் பார்த்த அந்த நிலையும் அடைந்த பெருமகனார் பரமஹம்சராக விளங்கக்கூடியவர் இப்போ எதுக்கு கதறினார்னு கேட்டால், இந்த விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கறது ஆள் இல்லையே, காளி இவ்வளவு எனக்கு சொல்லிக் கொடுத்த, இதை சொன்னா கேட்டு கேட்டு எனக்கு மாணவர்களையும் சீடர்களையும் அனுப்பு ஒரு தாபத்தில். Then it was like iron files attracted by the magnet என்று எழுதுகிறான் ரோமன் ராலன். ஒரு பிரெஞ்சு மேன், அவன் தான் ரமணரை பத்தி எழுதுகிறான், ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி எழுதுறான் ரோமன் ராலன். Like iron files coming being attracted by the magnet. அது போல வந்து சேர்ந்தார்களாம் மாணவர்கள். ஆக நான் நினைக்கிறேன், ஆன்மீக பயிற்சியிலே ஓரளவு குரு மூலமாக அருள் பெற்று அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் இதை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்ற அந்த தாபத்திலே என்றும் இருப்பார்கள் என்பது வேதத்தினுடைய வாழ்க்கையில் நான் காணுகின்றோம். அவர் வெற்றுக்குள்ளாரோ இல்லையோ, வேதம் போய் போய் எல்லார்டையும் சொல்றார், இது என் குரு, இவர் பண்ணியிருக்கார் பண்ணியிருக்கார் என்று சொல்லலாம். எனவே இந்த ஆற்றுப்படுத்துதல் என்பதே கூட அடிப்படையில் ஒரு ஆன்மீகமான விஷயம். நான் நினைச்சு பார்க்கிறேன், ஒரு விஷயம் தெரிந்து கொண்டால் அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரணும், அவன் தான் அடிப்படையில் குரு. டு ஷேர் யுவர் நாலேஜ் வித் அதர்ஸ். அப்ப இப்படிப்பட்ட ஒரு குருவனுடைய அருள் கிடைத்து வேதம் அவர்கள் செல்லும் இடமெங்கும் இதை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது. நான் இன்றைக்கு பேசு இந்த அனுபவத்தை நான் 10-15 வருடம் முன்னாலே பெற்றிருப்பேனா தெரியாது எனக்கு. இட் இஸ் ஆல்சோ ஃபேக்டர். சோ வாட் யூ கால் அஸ் த கெஸ்டேஷன் பீரியட், ரெட்டிங், இந்த தென்னை தேங்காயினுடைய அந்த பிரிகள் எல்லாம் எடுத்து அதை வந்து கயிறா மாற்றுவதுக்கு முன்னாடி தண்ணியில போட்டு வைப்பாங்க. இட்ஸ் கால்டு ரெட்டிங்னு பேரு. கேரளா சைடு போனா பூரா போட்டு வச்சிருப்பாங்க. இது இந்த சின்ன சின்ன இந்த தேங்காய் மட்டைகள் எல்லாம் தண்ணியில ஊறி ஊறி ஒரு காலத்திலே அது அது வந்து பக்குவப்பட்டு அதன் பிறகு அதை மாற்றும் போது கயிறாக மாறுகிறது. ஜே ஜே குறிப்பில் எழுதுவார், எது எங்களுடைய உறவை வலுப்படுத்தியதோ அதுவே அதை உதறுவதற்கு காரணமா இருக்கு. அது மாதிரி வந்து வலுப்படுத்தப்பட்ட இந்த கயிறு இருக்கிறதே, அதே போல இந்த ஆன்மீக உணர்வை எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் வேதம். ஆனா அங்கங்க யாருக்கு புரியணுமோ அந்த நேரத்தில் தான் புரியும், அது உண்மைதான், அதே ஒத்துக்கொள்ளும். ஆக குரு அனுபவம் நிரம்ப பெற்ற வேதம் அவருடைய இந்த இல்லத்துல, நான் அறிந்த இந்த குடும்பத்தில் இதை பற்றி இந்த ஒரு இந்த விழால கலந்து கொள்வதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. குரு குரு வந்து இதோ நான் இருக்கேன்னு காட்டக்கூடிய குரு எல்லாம் இல்லை. கொடி கட்டிண்டு இந்த பந்தல் போட்டு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஒரு 100 வயலின் 100 மிருதங்கம் இந்த மாதிரிலாம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குருவா என்று கேட்டால் விவேக சூடாமணி அற்புதமாக சொல்லுகிறது, வசந்தவல் லோககிதம் சரந்தகா. வசந்தவல் லோககிதம் சரந்தகா என்றால் கோடை காலம் என்று எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்றால், கோடை காலம் என்பதை சுடுகின்ற வெயிலாலே கண்டுகொள்ளலாம், குளிர்காலம் என்பதை உருக்குகின்ற எலும்பை உருக்குகின்ற பனியினுடைய தன்மையாலே கண்டுகொள்ளலாம். ஆனால் வசந்தத்தை எப்படி கண்டுகொள்வீர்கள்? வசந்தம் தன்னைத்தானே தானாக இனம் காட்டாது, மற்ற பொருள் மூலமாக காட்டும். ஒரு தென்றல் வரும், இன்னொரு பக்கம் அருமையான மகரந்தங்களை சுமந்த அந்த வாசம் வரும், பூக்களை பார்க்கும் போதே மலர்ந்திருக்கக்கூடிய மலர்களுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மலர்ச்சி அதிகமாக தோன்றும். ரெண்டு விஷயம், மலர்கள் மலர்வது என்பது இனப்பெருக்கத்திற்காக, ஐ அம் டெல்லிங் தட் அஸ் எ பயாலஜிஸ்ட். இந்த மலர்கள் இனப்பெருக்கத்தால் மலர்ந்தாலும் அவருடைய உள்ளத்திலே மலர்ச்சி இருக்கும் போது அந்த மலர்ல இன்னொரு மகிழ்ச்சி தோணும். அதான் பாரதி பாடல், சோலை மலரொளியே சுந்தர புன்னகைதான். ஒரு மலருடைய இடையிலே வண்ணத்தை பார்க்கலாம், வாசத்தை பார்க்கலாம், அதனுடைய அளவை பார்க்கலாம், அழகை பார்க்கலாம், அதுல ஒளியை பார்த்தவையாவது அவன் தான் கவிஞன். அந்த ஒளி எப்பொழுது வரும் என்று சொன்னால் அவன் அந்த மலர்ச்சி இருக்கிறதே அதைத்தான் சொன்னான், வசந்தவன் லோகஹிதம் சரந்தகா மகாசந்தகா என்று குருவை பத்தி பேசுகிறார்கள். ஆகவே குருவினுடைய அருள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது, அந்த குருவினுடைய பேரருளை இவர் கிடைத்திருக்கிறது. ஆகவே ரெண்டு விஷயத்தை இவர் செய்து கொண்டிருக்கிறார், ஒன்று ஆன்மீகம், இன்னொன்று இலக்கியம். நான் அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் இந்த உரையில பேசலாம் என்று இருக்கிறேன். ரெண்டுத்த பத்தியுமே 1000 கேள்விகள் இருக்கு. எது ஆன்மீகம் என்பதை பற்றி பல பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எது இலக்கியம் என்பதை பற்றியும் பல பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, ஆன்மீகத்திலும் இலக்கியம் இருக்கிறது, இலக்கியத்திலும் ஆன்மீகம் இருக்கு, இலக்கியம் இல்லாத ஆன்மீகமும் இருக்கிறது, ஆன்மீகம் இல்லாத இலக்கியமும் இருக்கு, இதான் காம்பினேஷன். இதுல இலக்கியத்தினுடைய வடிவத்தை பார்க்கும்பொழுது ஆன்மீக பயிற்சியாளர்கள் என்ன நினைத்தார்கள், இந்த இலக்கியம் என்பது உண்மையான ஆன்மீக பயிற்சிக்கு ஒரு வழிகோலாக இருக்கும் என்று அந்த இலக்கியத்தை படைத்தார்கள். இதையும் தாண்டி ஆன்மீகம் என்பதையே ஒரு இலக்கியமாக மாற்றி காட்டிய மாபெரும் வரலாற்று சிறப்பு நம்ம தமிழ் மரபுக்கு உண்டு. அது பக்தி இலக்கிய காலத்திலிருந்து வளர்ந்து என்று சில பேர் சொன்னாலும் அதுக்கு முன்னால இருந்த காலத்திலிருந்தே இருக்கு. 50 காப்பியத்துக்கு முன்னால சங்கத்தை எடுத்து பார்த்தாலும் கூட அந்த ஆன்மீக நுட்பம் கொஞ்சம் தெரிந்து கொண்டிருக்கிறது, உன்னிப்பாக கவனிப்பவர்களுக்கு தெரியும். ஆக இந்த ரெண்டுத்தையும் ஒன்றாக இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய அரங்காக இந்த அரங்கை இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். ஒரு இலக்கியம் என்று படைக்கும் பொழுது ரொம்ப காலமா செய்திருக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு வாத பிரதிவாதம், இலக்கியம் யாருக்காக? இது வந்து ஆஸ்கார் வைல்டு காலத்திலிருந்து அவரே பெரிய கட்டுரை எழுதுகிறது. இது யாருக்கு இலக்கியம்? கே ஆர் சீனிவாச ஐயங்கார் இதை பத்தி பக்கம் பக்கமா எழுதுகிறார். பிரேமா நந்தகுமாருடைய அப்பா பழைய ஆந்திரா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், ஆந்திரா யூனிவர்சிட்டி வைஸ் இவர் ஃபார்மர் பிரேமா நந்தகுமார். இப்போ இலக்கியம் என்பது இலக்கியத்துக்காக இஸ் லிட்ரேச்சர் ஒன்லி ஃபார் லிட்ரேச்சர் சேக் ஆர் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சொசைட்டி. இதுல ஒரு நுட்பமான கேள்வி இருக்கு. அது மாதிரி ஆன்மீகம் என்பது சமுதாயத்துக்காக, தனிப்பட்டவர்களுக்காக. கேன் ஸ்பிரிச்சுவல் பாத் பி ஷேர்ட் பை எவ்ரிபடி? வேதத்துடைய பக்கத்திலே உட்கார்ந்துருந்தா போருமா அவருடைய ஸ்பிரிச்சுவல் வந்து சேருமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய பணக்காரனுடைய வீட்டை பார்த்து கொண்டே இருந்தால் அந்த பணமும் செல்வம் வந்து சேருமா? ஸ்பிரிச்சுவல் பாத் இஸ் அ இண்டிவிஜுவல் பாத், தனி மதனுடைய முயற்சி. அதை நீங்க ஏற்று நடத்தணும். அப்போ இந்த இலக்கியம் ஆன்மீகம் சொல்வதெல்லாம் பரந்துபட்ட அறுவை தொகுத்து கொடுத்து, பரந்துபட்ட அனுபவங்களை எல்லாம் தொகுத்து பிழிந்து கொடுத்து, இதை தனிப்பட்ட முறையிலே ஒரு ஒரு தனி மனித உடல் வளத்தோடு இருக்கக்கூடிய தனி மனித பயிற்சியாக இதை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆன்மீகத்துக்கும் சரி இலக்கியத்துக்கும் சரி. அப்ப இலக்கியத்தினுடைய அனுபவம் எப்படி வெளிப்படும் என்று சொன்னால், இட் சுட் பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல். சோ த நாலெட் இஸ் கலெக்டிவ் பட் எக்ஸ்பிரஷன் இஸ் இண்டிவிஜுவலிஸ்டிக். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இதுல இதை பத்தி நிறைய பேசுறதுக்கு விஷயம் இருக்கு, ஆனா இதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்றைக்கு அவருடைய போகமும் யோகமும் நூலாகட்டும், ஹரிகிருஷ்ணனுடைய நினைவில் நின்ற சுவைகள் கட்டுரை தொகுதியாக இருக்கட்டும், இந்த அனுபவங்கள் எல்லாம் எதற்காக பேசப்படுகின்றன? ஹவ் யூ எவர் தாட் அபவுட் இட்? ஏன் பேசணும்? பேசுறதுனால என்ன பயன்? மொழியினுடைய பின்னணி என்ன? கருத்துக்களே இல்லாத இடத்துல மொழி வளம் பெறுமா? எண்ணங்களே இல்லாத இடத்திலே எழுதுவதற்கு என்ன இருக்கும்? வண்ணங்கள் இல்லாத உலகத்திலே பட்டாம்பூச்சிகள் என்ன செய்யும் என்று ஒரு கவிஞன் கேட்டான். ஆகவே எண்ணங்களும் கருத்துக்களும் இல்லாத உலகத்திலே மொழிக்கு என்ன பெருமை? அப்போ வண்ணங்கள் இல்லாத உலகத்திலே பட்டாம்பூச்சி என்ன செய்யும் என்று கேட்ட கவிஞனை போல எண்ணங்கள் இல்லாத இடத்திலே மொழி என்ன செய்யும்? மௌனம் மொழியை கௌரவம் செய்யுமா? எண்ணங்கள் அற்று போன நிலை என்று வரும்பொழுது ஆக மொழிக்கு என்ன வேலை? ஆக ஒரு ஒரு வடிவிலே பார்க்கும் பொழுது இலக்கியத்தில் நம்ம சொல்றோம், இலக்கியத்தில் என்ன எழுதப்பட்ட செய்திகளை விட எழுதாத செய்திகள் மிக சுவையானவை. ஏனென்றால் அது படிப்பவனுக்கு சொந்தம், எழுதிய வார்த்தைகள் ஆசிரியனுக்கு சொந்தம். எழுதாமல் நீங்கள் பெற்றுக்கொள்வது படிப்பவனுக்கு சொந்தம். Therefore what is written is not meant for you, what you understand is meant for you. அந்த புரிந்து கொள்ளுதல் என்பது முக்கியம். அதை செய்யக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் சரி, you can gulp it like this or take a straw, anything, it's up to you. ஆகையினால இந்த அனுபவம் தான் ஆன்மீகத்துக்கும் இலக்கியத்துக்கும்